நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் FM 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
நேர்களே, இன்று 16 பிப்ரவரி மாதம் 2018 வெள்ளிக்கிழமை, ஹேவலம்பி 4 ஜமாதி லெவல் 29. இன்றைய நாள் எல்லோருக்கும் புதுமலர்ச்சியோடு மலரட்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்றும் பழமை போல் மாந்தர்கள் தம் அகவாழ்விலும் சுகமாக கூடி வாழவும், புறவாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகின்ற உலக புகழ் பெற்ற தமிழ் இலக்கியமான திருக்குறளில் இருந்து ஒரு குரலுடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நேர்களே,
கண்ணின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர், அளவின் கண்ணின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர்.
களவு செய்து மற்றவர் பொருளை கொள்வதில் மிக்க விருப்பமுடையவர் சிக்கனத்தை போற்றி வாழும் வழியில் நின்று ஒழுக மாட்டார்.
காதல் அன்பின் வெளிப்பாடு, கனவுகளின் பிறப்பிடம், கற்பனைகளின் உச்சம். இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஆம் நேர்களே, கடந்த பிப்ரவரி 14 காதலர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் எனது காதலர் தின நல்வாழ்த்துக்கள். அந்த இனிய காதலர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக ஒரு பாடல்.
நேர்களை அடுத்து கவிஞர் பாரதிதாசன் கவிதையிலிருந்து கவிதையொன்றை தருகிறார் குருபரன் அவர்கள்.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்ட சங்கநாத வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இக்கலை இலக்கிய வட்ட சங்கநாத வானொலியை திறம்பட நடத்தி வரும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கவிஞர் பாரதிதாசன் கவிதையிலிருந்து ஒரு அருமையான கவிதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். கவிதையின் தலைப்பு குப்பனின் காதல். சற்று செவிசாயங்கள், உங்களுக்கும் குப்பனை பிடிக்கும். தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை தோன்ற முழுகிடுவாள். அந்த கோமளவல்லியை கண்டுவிட்டான் குப்பன் கொள்ளை கொடுத்தனன் உள்ளத்தினை. அவள் தூய்மை படைத்த உடம்பினையும் பசும் தோகை நிகழ்த்த நடையினையும் கண்டு காமனை கொல்லும் நினைப்புடனே குப்பன் காத்திருந்தான் அந்த தோப்பினிலே. முகிலை கிழித்து வெளிக்கிளம்பும் ஒரு முழுமதி போல நினைந்திருக்கும் தன் தொகிலினை பற்றி துறைக்கு வந்தாள் குப்பன் சோர்ந்து விட்டான் அந்த காமனன்பா. நாம் புகழ்வதுண்டோ குப்பன் உள்ள நிலை தொகில் பூண்டு நடந்துட்ட கன்னியதில் குப்பன் சகலமும் நீயடி மாதரசி என் சாக்காட்ட நீக்கிட வேண்டும் என்றான். கன்னியனுப்பும் புதுப்பார்வை அவன் கட்டுடல் மீதிலும் தோளிலும் சென்று மின்னலில் மீண்டது கட்டழகன் தந்த விண்ணப்பம் ஒப்பினான் புன்னகையாள். சற்று தலைகுனிந்தே நடப்பாள் அவள் சங்கீத வாய்மொழி ஒன்று நிலை எண்ணம் முற்று மறைந்திடக்கூடும் என்றே அவள் முன்பு நடந்த பின்பு தொடர்ந்தாள். பின் சிற்றடை வாய் திறந்தாள் அதுதான் இன்பத்தேனினும் பெருக்கென்று செந்தமிழே. சுற்றத்தார் மற்றவர் பார்த்திடுவர் என் தோழி அழைப்பக்கம் வந்திடுவர். காலை மலர்ந்தது மாந்தரெல்லாம் தங்கள் கண்மலர்ந்தே நட மாடுகின்றார். இச்சூலையிலே இள மாமரங்கள் அட தோப்பினை நோக்கி வருகின்றார். நாலடி சென்ற மாமரத்தின் கிளை நாற்புறம் சூழ்ந்துட்ட நல் விடுதி மூல கருத்தும் தெரிந்திருந்தும் அந்த மெய்குழல் யாகுன்றன் என்னவென்றான். உன்னை எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கென தந்திர அட்டி இல்லை. இந்த கண்ணல் மொழிக்கும் கனிமொழியால் எட்டி காய்மொழி யார்ப்பதில் கூறுகின்றான். சின்ன வயதில் என்னை ஒரு பெருஞ்சீமான் மணந்தரன் செத்துவிட்டான். எனில் அன்னது நான் செய்தது குற்றம் என்று நான் அமங்கலு என்று கண்ணீர் சுரிந்தான். இக்கவிதையின் தொடர்ச்சியை இன்னொரு வானொலி நிகழ்ச்சியில் கேட்டு மகிழுங்கள் அன்பு நேர்களே என்றும் அன்புடன் குருபரன்.
நேர்களே, அடுத்து வருவது பிரபல ஊடகவியலாளரும் சமூக சேவையாளரும் ஆகிய செந்தர தமிழ்ச்செல்வர் தில்லையர் வர்ணகுலசிங்கத்தின் ஆக்கத்தை உங்களுக்கு தருகிறார் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள்.
வணக்கம். இன்று குப்பை உணவு, அதாவது ஜங்க் ஃபுட் பற்றி பார்ப்போம். குப்பை உணவை நொறுக்கு தீனி என்று கூறலாம். 4 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வைத்து ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வின்படி குப்பை உணவு உண்ணும் பிள்ளைகளுக்கு நுண்ணறிவு திறன் 1.67% குறைவாக இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். இந்த இழப்பை சரி செய்ய முடியாது. பிரித்தானியாவில் குழந்தைகள் அதிக சீனி, கொழுப்பு, உப்பு கலந்த உணவுகளை அதிகமாக விரும்பி உண்ணுகிறார்கள். 8 வயதில் அவர்களின் நுண்ணறிவு திறனில் பெரும் குறைபாடு நேருகிறது. ஆனால் ஆரோக்கியமான உணவு நுண்ணறிவு திறனை அதிகரிக்கிறது. சிறு வயதில் நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுத்தால் அவர்களின் மூல வளர்ச்சி நன்றாக இருக்கும். குப்பை தீர்கள் பல. பிட்சா, பொட்டேட்டோ சிப்ஸ், சமோசா, பொரித்து பேக்கெட்டில் அடித்த உணவுகள், குளிர்பானங்கள் போன்றவை. நொறுக்கு தீனி என்பது சுருக்கமாக சொன்னால் சக்தி கொடுக்கும் எதுவுமே இல்லாத குப்பை உணவுகள் தான். அவைகள் ஊட்டச்சத்து எதுவுமில்லாத கொழுப்பு, சர்க்கரை, உப்பு முதலியவை கலந்த உணவுதான். பல நிறுவனங்கள் உண்மைகளை கூறுவதில்லை. நாங்கள் தான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நொறுக்கு தீனிகள் நமக்கு இரத்த அழுத்தத்தில் இருந்து புற்றுநோய் வரை பல நோய்கள் உண்டாக வாய்ப்பளிக்கிறது. தவறான உணவுகளும் தவறான வாழ்க்கை முறைகளும் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. நமது பாரம்பரிய உணவுகள் பலதரப்பட்டன. இருந்தாலும் எதிலுமே அளவு என்ற கட்டுப்பாட்டுடன் தயாரிப்பதில்லை. உணவில் அனைத்து கூட்டுப்பொருட்களும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். நவீன பெயர்களில் வரும் நொறுக்கு தீனிகள் உடலுக்கு தீமை அளிக்கும். நீண்ட காலம் வாழ்வதற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நொறுக்கு தீனிகளை தவிர்க்க முடியுமோ அவ்வளவிற்கு தவிர்க்க வேண்டும். உயர்ந்த லட்சியம், யதார்த்தம் என இரு முறைகள் உள்ளன. உயர்ந்த லட்சியம் இருந்தால் நொறுக்கு தீனியை தவிர்ப்பர். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் குப்பை தீனியை எப்பொழுதாவது உண்ணலாம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் நடத்தும் வருடாந்த விளையாட்டு விழா 2018 நாளை மறுநாள் காலை 9 மணிக்கு த்ரீ கிங்ஸ் ரிசர்வ், மவுண்ட் ஈடன் ரோட், மவுண்ட் ஈடன், அவுக்லாண்டில் நடைபெறும். தமிழர் பாரம்பரிய விளையாட்டான கிளித்தட்டு, சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் உட்பட அனைத்து வயதினருக்குமான பல விளையாட்டுகள் இடம்பெறும். சிற்றுண்டிகள், ஒடியல் கூழ், கொத்துரொட்டி, அப்பம், குளிர்பானங்கள் உட்பட பலதரப்பட்ட வகைகள் விற்கப்படும். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். மறந்து விடாதீர்கள், விளையாட்டு விழா 2018.
நேர்களே, அடுத்து வருவது கேசி துறை அவர்களின் உலக வளம்.
உலக செய்திகள். டென்மார்க் மகாராணியாரின் கணவரும் டென்மார்க் அரச குடும்பத்தின் முக்கிய தலைவருமான பிரின்ஸ் கென்ட்ரிக் நேற்று இரவு 11:18 அளவில் மரணத்தை தழுவினார். கடந்த சில காலமாக கடும் சுகையினம் அடைந்திருந்த இவர் வைத்தியசாலையில் இருந்து பிரதன்ஸ்போ அரண்மனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தனது 83rd வயதில் மரணத்தை தழுவி அமைதியாக விடைபெற்றிருக்கின்றார். தமது நாட்டுக்கு கிடைத்த தனித்துவமான ஒருவரை பறிகொடுத்து விட்டோம் என்று டென்மார்க் ஸ்டேட் மினிஸ்டர் லாஸ்லோக்க ராஸ்முசனும் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாததென எதிர்கட்சி தலைவியும் இரங்கல் வெளியிட்டுள்ளார்கள். இன்று காலை டேனிஷ் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளன. எதிர்வரும் 20th வரை இது தொடரும். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் டென்மார்க் மகாராணியரை 1967 ஜூன் மாதம் 10th மனம் முடித்தார். அன்றிலிருந்து இவருடைய வாழ்வு அரண்மனை வாழ்வாக மாறியது. இவர் அரண்மனைக்கு வந்த பின்னர் அரண்மனையின் செயற்பாடுகளை சர்வதேச தரத்துக்கு மாற்றியமைப்பதில் வெற்றி கண்டார். டேனிஷ் மகாராணியார் மாக்ரத இரண்டின் வாழ்க்கையில் குடும்பம், பிள்ளை வளர்ப்பு, அரசியல் போன்ற பல்வேறு விடயங்களையும் பின்னிருந்து நெறிப்படுத்திய தலைவராகவும் செயற்பட்டார். அரண்மனையில் குடியேறினாலும் பிரான்சில் பெரும் முந்திரிகை தோட்ட அதிபரும் பணக்காரருமான இவர் தனது தனித்துவத்தை ஓர் அரண்மனையில் நிலைநாட்ட வேண்டி போராடி இருக்கின்றார் என்ற கோணத்தில் பார்த்தால் இவருடைய வாழ்வு படிக்க வேண்டிய பல பாட புத்தகங்களை கொண்டதாகவே இருக்கின்றது. தனது தாய்மொழியான அழகிய கவிதை ஓசை கொண்ட உலகின் சிறந்த மொழிகளில் ஒன்றான பிரெஞ்சு மொழியை இழந்து வாழ அவர் இறுதி வரை விரும்பவில்லை. இதனால் டேனிஷ் மொழியை அவர் இறுதி வரை சரளமாக பேச முடியாத ஒருவராகவே தனது வாழ்வை கொண்டு சென்றார். சிறந்த கலைஞர், இசை மீது ஆர்வம் கொண்டவராகவும் வாழ்ந்து விடைபெற்றிருக்கின்றார். இவருடைய வாழ்வு தமிழர்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? இவரும் வெளிநாடு ஒன்றில் இருந்து டென்மார்க் வந்து தனது தாய்நாட்டை விட்டு குடியேறிய நாட்டிலேயே வாழ்ந்து வாழ்வை நிறைவடைய செய்திருக்கின்றார். இவருடைய வாழ்வு சொல்லும் செய்தியும் வாழ்வில் அவர் கண்ட சாதக பாதகங்களும் தமிழர் கற்பனைக்கு அவசியமானது. உலக பெரும் வரலாறு கொண்ட பெரும் பெரும் கலை பாரம்பரியங்கள் கொண்ட மொழியின் வேரில் பிறந்த இவர் அதற்கு ஈடு கொடுத்து சமாந்தரமாக நடக்கக்கூடிய மொழிகளை விரைவாக கற்கவும், அதுபோல பெரும் பாரம்பரியம் இல்லாத இளைய மொழிகளை கற்கும் போது உடல் அதற்கு இணைவாக்கம் அடைய மறுக்கின்றதா என்கின்ற கோணத்திலும் வைத்து சிந்திக்கப்பட வேண்டிய ஒருவராகவும் இருப்பது கவனிக்கத்தக்கது. இவருடைய இழப்பு டென்மார்க்கு பேரிழப்பாக அமைந்திருப்பதாக பலர் கூறியிருக்கின்றார்கள். ஜெர்மனியில் ரயில் போக்குவரத்தையும் பேருந்து சேவைகளையும் இலவசமாக வழங்க யோசிக்கப்பட்டிருக்கின்றது. முதற்கட்டமாக 5 ஜெர்மனிய நகரங்களில் இது அமலுக்கு வர உள்ளது. இவ்வாறு இலவசமாக பொது போக்குவரத்தை நடத்துவதன் நோக்கம் என்ன? பெருநகரங்கள் வாகனங்களினால் நிறைந்து சூழல் மாசுபட்ட நிலையில் உள்ளன. பொது போக்குவரத்தை இலவசமாக்கிவிட்டால் கார்களை பாவிக்க வேண்டிய தேவை குறையும். டீசல் கார்களில் இருந்து வெளியேறும் NOx என்னும் கேஸ் உயிராபத்தை ஏற்படுத்தும் என்பது சமீப கால கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. முதல் தடவையாக பொன், எசன், கொண்டன்பர்க், டுட்லிங்கன், மேன்ஹெய்ம் ஆகிய இடங்களில் இந்த நடவடிக்கை வர இருக்கின்றது. ஜெர்மனியின் தீர்மானம் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கவனத்துக்கு போயிருக்கின்றது. இதுபோல டென்மார்க்கிலும் பொது போக்குவரத்து, உள்ளூர் விமான சேவைகளை இலவசமாக்க வேண்டும் என்று யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதை அமுல் செய்வதனால் வருடாந்த அரசுக்கு 15 பில்லியன் டேனிஸ் கொரோனர்கள் இழப்பு ஏற்படும். அதேபோல பெட்ரோல், டீசல் கார்களை விற்பனை செய்வது நிறுத்தப்பட்டு மின்சார கார்களை விற்பனை செய்யப்படும் என்ற தீர்மானமும் பல நாடுகளில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. உதாரணமாக பிரிட்டனில் 2040 ஆண்டுடன் டீசல் பெற்றோர் கார்களின் விற்பனை நிறுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே சூழல் மாசுபடுதல் என்கின்ற விடயத்தை அடிப்படையாக வைத்து புதிய புதிய யோசனைகள் நாடுகளில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பிரான்ஸ் சிரியா மீதான தாக்குதலை ஆரம்பிக்க தயார் என்று பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங் அறிவித்திருக்கின்றார். சிரிய அதிபர் ஆசாத் படைகள் தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட ரசாயன நச்சு ஆயுதங்களை பாவிக்குமாக இருந்தால் பிரான்சின் தாக்குதல்களை சந்திக்கும் நிலை ஏற்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். சென்ற வாரம் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசி வழியாக பேசிய எமானுவேல் மெக்ரோன் பொதுமக்கள் மீது ரசாயன ஆயுதங்களை சிரிய ஆட்சியாளர் பாவிப்பதை ஏற்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். தமது உளவு பிரிவு இந்த விடயத்தில் இன்னமும் உறுதியான தகவலை தமக்கு தரவில்லை என்றும் தந்ததும் ஆசாத் பிரான்சை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறுகின்றார். பிரான்சும் அமெரிக்காவும் ஆசாட்டுக்கு எதிராக குண்டுகளை வீசினால் ரஷ்யா என்ன செய்யும்? ஈட்டில் முன்னரே எழுதப்பட்ட நாடக காட்சி போல ஆசாட்டை கைவிடும் நிலை வரலாம் என்பதையே பிரான்சி அதிபரின் எச்சரிக்கை காட்டுகின்றது. ரஷ்யாவை நம்பிய சதாம் ஹுசேனின் கதி சிரிய அதிபர் ஆசாட்டுக்கும் வராது என்பதற்கு யாதொரு உத்தரவாதமும் இருப்பதாக தெரியவில்லை. ஜெர்மனியின் எஸ்பிடி கட்சியினுடைய தலைவர் மார்டின் சூலுஸ் தனது தலைமை பதவியில் இருந்து விலகுகிறார் என்று நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சூலுஸ் முன்னாள் ஐரோப்பிய பாராளுமன்ற தலைவராக இருந்து ஜெர்மனியின் உள்ளூர் அரசியலுக்கு வந்து அவரால் அங்கேலா மேர்க்கலுடன் போட்டியிட்டு அதிகாரத்தை பிடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிலீக்ஸ் அதிபர் ஜூலியன் ஆசங்கே தற்போது அடைக்கலம் புகுந்திருக்கும் இங்கிலாந்தில் அமைந்துள்ள எக்குவடோர் தூதராலயத்தில் இருந்து வெளியே வந்தால் அவரை கைது செய்ய பிரிட்டன் நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இவருக்கு எக்குவடோர் நாடு குடியுரிமை வழங்கினாலும் தூதராலயத்தை விட்டு வெளியே இறங்கி எக்குவடோர் போக முடியாத நிலையில் அங்கேயே முடங்கி கிடக்கின்றார். அமெரிக்க ராணுவ ரகசியங்களை வெளியிட்ட ஒருவர் இங்கிலாந்தில் இருந்து சுதந்திரமாக தப்பி செல்வது சாதாரண விடயமல்ல என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் எடுத்துரைத்திருக்கின்றது. ரஷ்யாவில் விபத்துக்குள்ளான விமானம் பனிக்கட்டியால் இறுகி போயிருந்த காரணத்தால் விபத்தை சந்தித்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணைகளின் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இயந்திர பகுதி குளிரில் இறுகி விட்டதனால் விமானம் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டு கீழே விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் விழுந்த இந்த விமானத்தில் 71 பேர் மரணம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி இசைத்துறை.
நேர்களே, தொடர்வது கற்பூர வள்ளி பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பு, கேட்டு பாருங்கள்.
வணக்கம். கற்பூரவள்ளி, கற்பூரவள்ளி மருத்துவ குணங்கள். காயக்கற்பம் என்பது காயம் என்னும் உடலை என்றும் இளமையுடன் வைத்திருக்க உதவும் மருந்தாகும். சித்தர்கள் தங்களின் தவப்பயனால் கண்டறிந்த மருத்துவ முறைகளில் கர்ப்ப முறைக்கு தனி சிறப்பு உண்டு. கர்ப்ப முறையில் ஒரு மண்டலம் மூலிகைகளை சாப்பிட்டு வந்தால் நோய் என்னும் காலன் நம்மை நெருங்காமல் என்றும் புத்துணர்வுடன் இளமையுடன் வாழலாம். நாம் ஒவ்வொரு கட்டுரையிலும் ஒரு கர்ப்ப மூலிகையை பற்றி அறிந்து வருகிறோம். இந்த காணொளியில் கற்பூரவள்ளியின் மருத்துவ குணங்களை பற்றி அறிவோம். கற்பூரவள்ளி ஒரு கிருமி நாசினி ஆகும். இதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் முன்புறம் துளசியுடன் கற்பூரவள்ளியும் நட்டு வளர்த்தனர். இரண்டும் விஷக்கிருமிகளை அளிக்கும் தன்மை கொண்டது. கற்பூரவள்ளியை தென்னை மரத்தை சுற்றி நட்டு வைத்தால் எந்த வகையான பூச்சிகளும் தென்னையை தாக்காது. கர்ப்ப மூலிகையில் கற்பூரவள்ளிக்கு சிறந்த இடம் உண்டு. இதனால்தான் இதன் பெயரும் கூட கற்பூரவள்ளி என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஏற்ற மருந்தாக கற்பூரவள்ளி அமைகிறது. இந்தியாவில் தமிழகம், கேரளா, கர்நாடக பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. இதன் இலை வட்ட வடிவமாக பஞ்சு போன்று காணப்படும். இதில் காரத்தன்மை கொண்ட நீர்ச்சத்து நிறைந்துள்ளது. கற்பூரவள்ளி இலைகளை காய வைத்து பொடி செய்து அதனுடன் காய்ந்த தூதுவளை துளசி பொடிகளை சம அளவில் எடுத்து புட்டியில் அடைத்து தினமும் காலை வேளை குழந்தைகளுக்கு ஒரு சிறு தேக்கரண்டி அளவு தேனில் குழைத்து ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் இருமல், ஈளை போன்றவை நீங்கும், சளியின் அபகாரம் குறையும். கற்பூரவள்ளி இலையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அதனுடன் காய்ந்த வேப்பிலை, வில்வம், அத்தி இலை, துளசி இலை, தும்ப இலை, தூதுவளை, ஆடாதொடை, நெல்லி, கீழா நெல்லி இவற்றை சம அளவு எடுத்து அதனுடன் சுக்கு, மிளகு, மஞ்சள் தூள், தனியா பொடி கலந்து ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்து கொண்டு தினமும் 3 வேளையும் வேளைக்கு 2 ஸ்பூன் அளவு எடுத்து நீரில் கொதிக்க வைத்து அருந்தி வர உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மூச்சு கிளை குழல்களில் தொற்று நோய்களின் தாக்குதல் எதுவுமின்றி பாதுகாக்கும். சுருங்கியுள்ள மூச்சு குழல்களை விரிவடைய செய்யும், சீராக செயல்பட வைக்கும். ஆஸ்மாக்கு இது நல்ல மருந்து. குழந்தைகளுக்கு உண்டான மார்பு சளி நீங்க சிறு குழந்தைகளுக்கு மார்பில் சளி கட்டி கொண்டு இறுகி போயிருக்கும். இதனால் குழந்தைகளுக்கு அடிக்கடி மூச்சு விட திணறுவார்கள். சில சமயங்களில் இது ஆஸ்மா காசநோயாக கூட மாற நேரிடும். இவர்களுக்கு கற்பூரவள்ளி இலையை துளசி இலையையும் சம அளவு எடுத்து சுத்தம் செய்து லேசாக வதக்கி சார் எடுத்து 5 மில்லிகிராம் அளவு தினமும் காலை வேளையில் கொடுத்து வந்தால் மார்பு சளி அறவே நீங்கும். கற்பூரவள்ளி இலை, தூதுவாளை, வல்லாரை இவற்றை சம அளவு எடுத்து பொடியாக்கி அதில் 1 ஸ்பூன் அளவு எடுத்து 100 மில்லி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 50 மில்லியாக சுண்ட காய்ச்சி அதனுடன் சிறிது பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் நுரையீரல் பாதிப்பு நீங்கும், மூச்சு குழல் அடைப்பு சீராகும். கற்பூரவள்ளி சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை வேளையில் அருந்தி வந்தால் மூக்கில் நீர்வடிதல், சளி, இருமல், தொண்டைக்கட்டு, தொண்டைக்கம்மல் குணமாகும். கற்பூரவள்ளி உடலை நோயின்றி காப்பது போல் வீட்டையும் விஷப்பூச்சிகளிடமிருந்து காப்பாற்றும். இதனை தொட்டிகளில் வளர்த்து அதன் முழுமையான பலன்களை பெற்று நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி.
தொடர்வது மாணிக்க வாசகரும் பரிணாம கோட்பாடும் என்ற தலைப்பில் அறிவியல் ஒன்றை தருகிறார் குருபரன் அவர்கள்.
நியூசிலாந்து கலை இலக்கியவட்ட சங்கநாத வானொலி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். கடந்த காலங்களில் கலை இலக்கிய வட்ட வானொலியை சிறப்புடனும் பொறுப்புடனும் நடத்தி வரும் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் மாணிக்க வாசகரும் பரிணாம கோட்பாடும் என்ற தலைப்பில் ஒரு அறிவியலை உங்களுடன் பதிவு செய்ய இருக்கிறேன். பரிணாம கொள்கை என்றால் என்ன? உயிரினங்களின் வாழ்க்கை போராட்டத்தில் தகுதியும் வலிமையும் உள்ளவை நிலைத்து நிற்கும், மற்றவை அழிந்து போகும். மனிதன் விலங்குகளில் இருந்துதான் வளர்ந்து வந்தான். அதாவது வலிமை பொருந்திய இனம் வாழும். இதனை முதலில் சொன்னவர் சார்லஸ் டார்வின் என்று நாம் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு தமிழன் டார்வினுக்கு முன் பல நூறாண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கு முருகார். அந்த திருவாசகத்தை உருவாக்கிய மாணிக்க வாசகர் தான் அவர். சிவபெருமானின் மீது சைவ சமய குரவர்களான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரும் 4 விதமாக பக்தி செலுத்தினார்கள். இருப்பினும் மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே உள்ள உறவு முற்றிலும் வேறாகவே வெளிப்படுகிறது. அன்பு சிறந்த அப்பனுக்கும் வழி தவறிய மகனுக்கும் உள்ள அன்பு பிணைப்பாகவே அது வெளிப்படுகிறது. அதை அவர் தனது திருவாசகத்தில் பல இடங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். சிவபுராணத்தில் நாயிற்கடையாய் கிடந்த அடி ஏற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே என்பது தம்மை தாழ்த்தி கொண்ட மனப்பாங்கையும் சிவபெருமான் தாயவிட கருணை கொண்டு அருள் யாட்கொண்டவர் என்றும் தெளிவுபடுத்துகிறார். அதுவே பால் இணைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நின் பாவியனுடைய ஊனினை உருக்கி என்ற பாடலும் அவர் ஈசனை துதிப்பதிலிருந்து தெரிகிறார். இவ்வாறு நாம் மாணிக்க வாசகரின் பக்தி பெருக்கையும் அவர் நமக்கு தெரிவிக்கும் அறிவுரையை அறிந்து கொள்ளலாம். சிவனின் கருணையை பெறும் வழி எது? தினந்தோறும் இறைவன் மேல் நாம் பக்தி பாடல்கள் பலவற்றை பாடுகிறோம். இப்படி செய்வதால் எமக்கு இற அருளை பெற்றுத்தருமா? வாழ்வு முடிந்ததும் எம்மால் அவர்களின் இருப்பிடத்தை எட்ட இயலுமா? சிவபுராணம் 93-95 வரிகளில் மாணிக்க வாசகர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து சிவபுராணத்தில் அவர் செப்பி சென்ற மூன்று வரிகளும் இறைவனை துதிப்பதை பற்றிய நமது பல குருட்டு நம்பிக்கைகளை அடியோடு புரட்டி போடுகின்றன. கிளிப்பிள்ளை போல் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வதால் பயன் ஏதுமில்லை என்பது அவரது கருத்து. ஒரு ஐபேடோ, டேப்லெட்டோ, சிடி பிளேயரோ நம்மை விட சிறப்பாக துதிப்பாடல்களை பிழியேதுமின்றி பல்லாயிரம் முறை சொல்லும் திறன்படுத்தவை. பொருள் அறியாமல் சொல்லும் அவற்றிற்கு கிடைக்காத முக்தியா பிழையுடன் பொருள் அறியாது சொல்லும் நமக்கு கிட்டிவிடும். எப்படிப்பட்ட பாடல்களாலும் சுலோகங்களாலும் வேத மந்திரங்களாலும் நாம் சிவபெருமானை துதித்து புகழ்ந்தாலும் அவற்றின் பொருளை, அவை என்ன சொல்கின்றன என்பதில் அர்த்தத்தை, அவை சொல்லும் இறை உணர்வை அறிந்து உணர்வதன் மூலமே சிவலோகம் செல்லும் சிறந்த வழி என்று ஆணித்தரமாக அழித்து சொல்கிறார். எப்பொழுதும் நாம் துதிப்பாடல்களையும் பொருளையும் அதன் உள்ளிருக்கும் இறை உணர்வையும் அறிந்து மெழுகா உருகி நிற்கிறோமோ அப்பொழுது நமது துதி ஈசனை சென்றடையும், அவனது கருணையை நம்மால் திருப்பி விடுகின்றது என்று அறிவிக்கிறார். நேரம் போதாத காரணத்தால் இதன் தொடர்ச்சியை இன்னொரு சந்தர்ப்பத்தில் தருகிறேன் என்று கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் குருபரன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சிகளில் எம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.